சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, 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 இயேசு நம் ஒளி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு தாய் மடி போல. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரிடத்தில் இளைப்பாறுவது என்பது, ஆண்டவர் கொடுக்கிற ஆற்றலை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் விடுதலையை காண இதோ இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். அதற்கு தடை செய்வது நம்முடைய பாவங்கள். இந்த பாவங்களை நினைத்து ஒரு விசை மனமருந்தி மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியாலும் அது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றென்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாள நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதனுக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாராயாகி ஆண்டவர் போற்றி போற்றி.
போற்றி போற்றி பாரையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி.
என் பாரையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கீழையமும் புகழிடமும் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனித சிறுமூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. என் பாரையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாரையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. Alleluia, Alleluia, Alleluia. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தென் எழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாள் வெள்ளிக்கிழமையிலே கடவுளுடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகமாய் தேடுவது வழக்கம். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு பாடுகள், இயேசு கல்வாரி மலையிலே அவர் நமக்காக பாடுகள் பட்ட அந்த நாள். இந்த பாடுகளை எதுக்கு நம்ம தியானிக்கிறோம், எதுக்கு அந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, அது இரக்கத்தின் நாள். கடவுள் இரக்கம் காட்டிகிட்டே இருந்தார். கடவுள் இரக்கம் காட்டினது இயேசு வழியாக வெளிப்பட்டது. அந்த இயேசு ஆண்டவர் எப்படியெல்லாம் தந்தையினுடைய அன்பு இருக்குதுன்னு வாழ்ந்து காட்டினார். போகும்போது வரும்போது சுகப்படுத்தினார், இறையாட்சியை பற்றி அறிவித்தார், இன்னும் பாவிகளை மன்னித்தார், நிறைய பணிகளை செய்தார் இயேசு. அதில் ஒரு உயர்ந்த அடைக்கலம், ஒரு உயர்ந்த இரக்கம் கடவுளிடமிருந்து, இயேசுவிடமிருந்து எப்போ வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த கல்வாரி மலையில் தான் அவருடைய அந்த இரக்கத்தினுடைய நிலை வந்து முழுவதுமாக வெளிப்பட்டது. அதனால தான் நம்ம கல்வாரி கல்வாரி கல்வாரின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கல்வாரி மலையினுடைய இரக்கம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே அதிகமாக நினைவு கூறப்படுகிறார். இப்போ நம்ம சனிக்கிழமைனாக்க மரியாளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சபையில் ஒரு புரிதல் இருக்குது. சனிக்கிழமை வந்து மரியாளுடைய நாள் அப்படி சொல்கிறோம். மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு புனிதருக்கு வைத்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாள். இந்த நாளில் நாம் ஒருபுறம் ஆண்டவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை இருக்கிற ஒரு பக்கத்தில், அது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. ஆண்டவர்கிட்ட போகிறோன்னா ஆண்டவர் நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறப்ப தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு குழந்தை வந்து, நம்ம ஒரு தின்பண்டம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, வாங்க கை காட்டுங்க அப்படின்னு அந்த கையில் என்ன செய்கிறாங்க, அந்த தின்பண்டத்தை கையில் வைக்கிறாங்க. ஒரு குழந்தையினுடைய கை ரொம்பிருச்சு, கை ரொம்பிருச்சு, நல்லா கை நிறைய அந்த தின்பண்டம் இருக்குது. அந்த குழந்தை போக மாட்டேங்குது, எனக்கு இன்னும் வைங்க அப்படிங்குது. இப்போ வைக்கிறவர் என்ன சொல்கிறாரு, உன் கை ரொம்பிருச்சு, இனிமேல் வச்சா கீழே விழுந்துடும், சாப்பிடக்கூடிய பொருள் கீழே விழுந்துடும், அதனால் இது போதும், போங்க, இதை போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். அந்த குழந்தை அழுவுது. இப்போ நமக்கு இந்த காட்சி வந்து குழந்தைத்தனமான ஒரு நிலை, எல்லோரும் சிரித்தாங்க, அப்புறம் எல்லோரும் சொல்லி, அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட கொடுத்தாங்க, அது நடந்தது. இன்றைக்கி நாமும் பல வேலைகளில் நம்முடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத தெரியாமல், கடவுள் இவ்வளோ கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும்னு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ கடவுள் சொல்வார், உனக்கு இது போதும் அப்படின்வார். அப்போது அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறப்ப தான் என்ன செய்வோம், நம்ம நிறைய காரியத்தை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு 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 இருப்பதையெல்லாம் குழப்பிடுவோம். எதை எப்பொழுது எப்படி சேர்ப்பது, இன்றைக்கி முதல் வாசகம் அதை தான் பேசுது. காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு, எதை எப்போ செய்யணுங்கிற அந்த வழிவகை உண்டு. இப்போ ஒரு வீட்டில் நம்ம குழம்பு வைக்கிறோம், ஒரு பிரியாணி செய்கிறீங்க, அல்லது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு பண்ணுறீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு மெனு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ப்ரிப்பரேஷன் ஆர்டர். அந்த ப்ரிப்பரேஷன் படி நீங்கள் சரியானதை சரியான நேரத்தில் ஒன்று ஒன்றா போடணும். நீங்கள் கடைசியில் போட வேண்டியதை தூக்கி முன்னாடி போட்டிங்கனாலும் அந்த உணவானது கெட்டுடும். நீங்கள் தயாரிக்கிற அந்த காரியம் வந்து நீங்கள் நினைத்த மாதிரி வராது. அதை சரியாக செய்யணும். சாதாரணமாக ஒரு வீட்டில் இட்லி சுடுறோம், ஒரு வீட்டில் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா எடுத்து அடிக்கிற மாதிரி கல் மாதிரி இருக்குது. காரணம் என்ன? அதை அவங்க தக்க விதமாக தயாரிக்கிறாங்க. அந்த மாவு அரைக்கிறதுலேருந்து அந்த மாவில் சேர்க்கக்கூடிய சில பொருள்கள் எல்லாமே அதில் இணைக்கப்பட்டிருக்கிற. அதே போல் நம்முடைய காரியத்திலும் கூட ஏதோ ஒன்று சரியாய் செய்யாததுனால தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் சரியாக நம்ம நினைக்கும்படியான ஒரு அமைப்பு அமையலை. அப்போ என்ன செய்கிறோம்? ஏதோ ஒன்று தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம தேடுறது கூட சரியான தேடல் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா முதல் கோண்டல் முற்றும் கோண்டல்ங்கிறது போல் ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, அதனால் அந்த ஒரு ஆவேசத்தில் அந்த ஒரு கவலையில் நம்ம அடுத்ததை தேடும் போது எல்லாமே தவறாகி போகிறது. அப்படி தான் இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதியற்ற காரியத்தையும் தேடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஒரு நிலையில் தான் இயேசுவினுடைய நற்செய்தி நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுது. இயேசு சீடர்களை பார்த்து கேட்குறாரு, என்னை யார் என்று அவங்க சொல்கிறாங்க, மற்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க? முதல் கேள்வி அப்படி தான் அமையுது. இது எங்கே? அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற போது சீடர்கள் இருக்கிறாங்க, அந்த ஜெப வேலையில் நடக்கிற ஒரு காரியம், ஜெபத்தின் வழியாக கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு இது. அதனால் இது ஒரு முக்கியமான காரியமாக நம்ம பார்க்கணும்னு இந்த பகுதி வலியுறுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்களை அவங்கங்கிறாங்க இவங்கங்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இயேசு கேட்குறாரு. அப்போ அவங்க உடனே பேதுரு, எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க, இப்போ பேதுரு உடனே அவர் என்ன செய்கிறாரு, முந்திக்கிறாரு, நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்கிறார். இந்த மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தையை வைக்கிறார். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படணும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் அப்படின்னு சொல்லி ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட போகிறார், மூன்றாம் நாளில் உயிர் தெழணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியானது முடிக்கிறது. பாருங்கள், இந்த விஷயத்தில் ஒரு ஆழமான ஒரு தேடலை நம்ம வைக்கிறோம் இந்த பகுதியில். அப்போ இயேசு ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறார். மற்றவங்களாம் சொல்கிறத எப்படி சொல்கிறாங்க, அப்படியா இப்படியா, ஆ ஆமாம் நான் அப்படி தான் அப்படிலாம் சொல்லலை. அவர் அமைதியாக இருக்கிறாரு. பேதுரு நீர் மெஸ்ஸியான்னு சொன்ன உடனே இயேசு என்ன செய்கிறாரு, அதை அங்கீகரிக்கிறார். இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீ சொன்னது சரி, வேறு நட்சத்திரங்களையும் நம்ம படிச்சிருக்கிறோம், கடவுள் தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், மனுஷன் இதை வெளிப்படுத்தியிருக்க முடியாது. அப்போது இயேசுவுக்கு தான் யார் என்பது மிக தெளிவாய் தெரிந்திருந்தது, தான் தான் மெஸ்ஸியா. அந்த மெஸ்ஸியாத்துவம் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் அவர் புரிந்து வைத்திருந்தார். அதனால தான் இந்த மெஸ்ஸியாவுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி மெஸ்ஸியாங்கிறது வேறு வேறு புரிதலில் இருக்கலாம், ஆனால் மெஸ்ஸியா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, இதுக்கு தான் வந்திருக்கிறேன், பலவாறு துன்பப்படணும், மூப்பர், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களால் நான் என்ன செய்வேன், உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தள்ளணும். அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் மெஸ்ஸியாவினுடைய செயல்பாடு. இப்போ இதில் பார்க்கும்போது இயேசுவுக்கு வந்து தன்னை அறிந்து வைத்திருந்தார், முழுமையாக அவர் தன்னை அறிந்திருந்தார். அதனால தான் மக்கள் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னும் போது அந்த கூட்டெல்லாம் அவர் நிராகரிச்சிட்டார், நோ நோ நோ. என் திருமுழுக்கு யோவானை கூட பாருங்களேன், அவரும் அவர் தன்னை அறிந்து வைத்திருந்தார். நீங்கள் தான் மெஸ்ஸியாவா, நீங்கள் தான் வந்து வரப்போகிறவரான்னு, இல்லை 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 எனக்கு பின்னாடி அவர் வர்றார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு அவர் தன்னை அறிந்து வைத்திருந்தார். மரியாவை பாருங்கள், அம்மா மரியாவை வந்து இந்த கானாவூரில் தன்னுடைய எனக்கும் அந்த பலன் வல்லம் இருக்குதுன்னு அவங்க இறங்கி புதுமை செய்யலாம் முயற்சி பண்ணலை. அவங்க என்ன செய்தாங்க, மகனை முன்னாடி கூப்பிட்டு விடுறாங்க, யார் எதை செய்யணும். அப்போது அவங்க எல்லாருமே தன்னை அறிந்திருந்தாங்க, தன்னை அறிந்த ஒரு நிலை. இன்றைக்கி இயேசு தன்னை அறிந்து வைத்திருந்தார், சீடர்களும் அதே போல் தங்களை அறிந்து கொள்ளணும்னு விரும்பினார். நீ யாருன்னு தெரிந்து கொள். இப்போ தன்னை அறிதல், நோயிங் ஒன் செல்ஃப், இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்மளுடைய பொது கான்செப்ட் இது வந்து ஒரு ரிலீஜியஸ் கான்செப்ட்னு சொல்கிறத விட, ஒரு விவிலிய கான்செப்டு அப்படின்னு சொல்கிறத விட, இது ஒரு சமூகத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா தன்னை அறிதல். இன்றைக்கி இந்த தன்னை அறிந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மையான அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி தன்னை அறிந்தல், அறிதல்னால் என்ன, தன்னை அறிவது, நோயிங் ஒன் செல்ஃப் அப்படின்னா என்ன, என் திறமை என்ன, என் திறமை இல்லாத நிலை எப்படி இருக்கிறது, என்னால் முடிந்தது என்னால் முடியாதது என்ன, என் பலவீனம் என்ன, என் பலம் என்ன, எது எனக்கு பிடிக்கும், எது எனக்கு பிடிக்காது, நான் எதை விரும்புகிறேன், எதை நான் விரும்பலை, நான் எதை வெறுக்கிறேன், எதன் மீது என்ன ஆர்வம் கொள்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம தெரிந்து வைத்திருப்பது. என் தேவை என்ன, எனக்கு எது தேவையில்லாத காரியம். இன்றைக்கி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய வீடுகளிலையும் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ரோட்டில் பார்க்குறோம், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கையில் நிறைய அப்படியே பையோட அப்படியே பையில் துணி எல்லாம் அள்ளிட்டு அப்படியே போவாங்க. பார்ப்போம், நமக்கு அவங்கள பார்க்கும்போது புரிந்தவங்களுக்கு அவங்க மேலே பரிதாபம் வரும், புரியாதவங்களுக்கு சிரிப்பு வரும். நமக்கு பாரு இவன் பாரு ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிக்கிட்டு அலையிறான் பாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு தான் நம்ம அப்படி பாஸ் பண்ணி போகிறோம். வெளியில் பெருசாக அவங்கள பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கலைனாலும் மனசுக்குள்ளே ஒரு, இப்போ அவர்கள் செய்வது தவறு அப்படின்னா அது சரியில்லை அப்படின்னு மனசு யோசிக்குதுன்னா நாம் செய்கிறது சரியா? நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம அவராவது ரோட்டில் கிடக்கிற இலவசமாக கிடக்கிற காரியத்தெல்லாம் தூக்கி தெரிஞ்சுக்கிட்டு போகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உழைச்சி கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ரத்தத்தை எல்லாம் பணமாக்கி அந்த பணத்தை கொண்டு போய் என்ன செய்கிறோம், எது எதுலேயோ போட்டுட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுல நம்ம ஒரு கருத்தாகி நிற்கிறோம். ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்ல, அதை என்ன செய்யணும், அது இப்படி ஆகுது இப்படி ஆகுது, காசு கொடுத்து வாங்கினேன் இப்படி அழிஞ்சு போச்சே. பாருங்கள், இன்றைக்கி நாம் அவர்களை விட மேலானவர்கள் அல்ல. இந்த ரோட்டில் நான் சொல்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை விட நம்ம மேலானவர்கள் அல்ல, நாம் தான் ரொம்ப இழிவானவர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தன்னை அறியணும். நான் என்னத்துக்கு இங்கே இருக்கிறேன், வாட் இஸ் மை பீயிங், என்னுடைய உடனிருப்பு, நான் இங்கே இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இதை புரிந்து கொள்வது தான் தன்னை உணர்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தன்னிலை உணர்தல், தன்னை அறிவது. அதான் ஒரு பாடல், சினிமா பாடலில், அது சினிமா பாடலில் வந்ததுனால அது சினிமா பாடலாக மாறிடுச்சு, அது தத்துவ பாடல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு கருத்தியலாளர் எழுதியிருக்கிறாங்க, அதை பாடலாக்கி மக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ தன்னை அறிவது என்பது நம்மளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நம்முடைய எல்லா காரியத்தையும், நாம் சொன்ன இந்த காரியத்தையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது. சாக்ரட்டிஸுடைய ஒரு கான்செப்ட் இது தான், உன்னையே நீ எண்ணிப்பார், நோ யுவர் செல்ஃப், உன்னையே நீ எண்ணிப்பார். அப்போது தன்னை அறிவது என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய விடுதலைக்கான அடையாளமாக இருக்கப் போகிறது. ஆன்மீக தளத்திலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிலையில் நம்ம நிறைய பேருக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரம் தவறுகளை செய்து 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 அதை நியாயப்படுத்துவதற்காக நம்ம வேறு காரியத்தை செய்து அதை வந்து நியாயப்படுத்துவதற்காக இன்னும் நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாம் அந்த இடத்துல போட்டு நம்மளுடைய இயல்பே மாறிப்போய் நம்ம என்ன செய்கிறோம், வேறு விதமான ஒரு கடவுள் படைத்து நம்மை பார்க்க விரும்பிய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒரு அடையாளத்தில் நம்ம நின்று கொண்டிருப்பது தன்னை அறியாத நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். யோசித்து பார்ப்போம், இன்றைக்கி இந்த தன்னை அறிந்து கொண்டவங்க என்ன செய்கிறாங்க, சரியானதை செய்வாங்க, சரியானதை அவங்க எடுத்துக்கொள்வாங்க, சரியானதுபடி வெளிப்படுவாங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது. தன்னை அறிய முடியாத நிலையில் இருக்கிறவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னாக்க எல்லாம் தவறாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த முடிவே எடுக்க முடியாது, இந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவோம் பாருங்களேன், அது நிறைய பேரால் முடியவே முடியாது. இன்றைக்கி அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் மனசு ஏதாவது ஒன்று முடிவு செய்துகிட்டே இருக்கும், டிசிஷன் மேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும் மனசில். காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு வந்து எந்திரிச்சு பாத்திரத்தை கழுவிட்டு அப்புறம் நம்ம காபி போடலாமா, காப்பியை போட்டுட்டு பாத்திரம் கழுவலாமா, அங்கே ஆரம்பிக்கும். இல்லைன்னா வெளியில் முன்னாடியெல்லாம் சாணி தெளித்து போடுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி சாணி தெளித்து கோலம்லாம் போடுவாங்க. அம்மா எந்திரிக்கும் போதே யோசிப்பாங்க, கோலத்தை போட்டுட்டு காப்பி போடலாமா, காப்பி போட்டு பிள்ளைங்களை எழுப்பிட்டு அப்புறம் கோலம் போடலாமா. இப்படி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு போடும்போது நீங்கள் பீரோவை திறந்துட்டிங்கன்னா பீரோக்குள்ளே பார்க்கும்போது டிசிஷன் வந்துடும், இந்த புடவையை கட்டலாமா, இந்த புடவையை கட்டலாமா, போன வாரம் தான் இதை கட்டினேன் ஒரு மாதிரி அடிக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ இந்த புடவை கட்டலாமா. பாருங்கள், ஒப்பீனியன் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் கேஷுவலாக என்ன செய்கிறோம், மைண்டு முடிவெடுத்து சரி இன்றைக்கி இது கட்டுவோம், டிசிஷன் வந்து அதை நம்ம எடுக்கிறோம், ஆனால் அந்த டிசிஷன் நம்மளை யாரும் பாதிக்கலை பெருசாக. இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம முடிவெடுக்கிறோம். இந்த பெரிய விஷயம், வீட்டில் பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், வீடை விற்கணும், வீடு கட்டணும், இப்படி பெரிய பெரிய டிசிஷன் வரும்போது தான் நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளவு முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் அந்த முடிவுகள் யோசிக்காமல் நம்மளுடைய மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது யார் ஒருத்தர் தன்னை அறிந்து அந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, சரியான முடிவை சரியான விதத்தில் எடுப்பாங்க. இந்த நிலையிலேயே தன்னை அறிய முடியாத நிலையில் இருக்கிறவங்க அந்த காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. காட்டாற்று வெள்ளம்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது திடீர்னு மழை பெஞ்சு ஓவராக மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் தண்ணி ஓடும், அதுக்கு பேர் தான் காட்டாறு. காட்டுக்குள்ளே ஒரு ஆறு ஓடும், திடீர்னு ஓடும், திடீர்னு அது காஞ்சிரும். இப்போ நம்மளுடைய எண்ணங்களும் திடீர்னு ஓடுது, திடீர்னு நிற்கிது அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த முடிவெடுக்கிற நிலை ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம அறிய முடியாத நிலையில் தான், நான் யார், நான் என்ன செய்யணும்னு அறிய முடியாத நிலையில் தான் இந்த முடிவெடுக்கிற நிலை கூட ரொம்ப அப்படியே. சில பேர் என்ன செய்கிறோம், செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நம்ம கவலைப்படுறோம். உதாரணத்துக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது, நிறைய சேர்த்தாச்சு, இப்போ என்ன செய்யறது தெரியல, நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்ம சார்ந்தவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க, நம்மை சார்ந்தவங்களாம் நம்ம சொத்தை வச்சு நம்மளை வந்து பேரம் பேச போகிறாங்க, நம்ம செத்து கிடக்கிற உடம்பை கூட பார்க்க மாட்டாங்க. அப்போது நாம் என்ன செய்கிறோம், ஏதோ ஒன்றுக்காக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு வீடு கட்டக்கூட திராணியற்ற நிலையில் ஒரு சில பேர் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. எல்லாம் இருக்கும் கையில், அவங்க நினச்சா என்ன செய்யலாம், வசதிகளை உருவாக்கி ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி ஒரு வீட்டை கட்டி உட்காரலாம், கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே, நம்மளால் முடியாது, நம்மளால் முடியாது. அப்போ தங்களுடைய நிலையை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. திருமணம், யாரை போய் கையை பிடிக்கணும், எந்த பொண்ணை எந்த நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும், எந்த மாப்பிள்ளையை நம்ம பொண்ணுக்கு கட்டி வைக்கணும், தன்னை அறியல அவங்க. தங்களை அறியாதவங்க தங்கள் குடும்பத்தை அறிய முடியாது இல்லையா. அப்போ குடும்பம் எப்படி, அப்போ எல்லாம் மாயையில் வாழ்ந்தவங்க, உண்மை இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்தவங்க உண்மை இல்லாத ஒன்றை போய் தொடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த குடும்ப பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன செய்வாங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. அப்போ தான் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் சாமி கும்பிட்றேன், இந்த தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யலை. தெய்வம் என்ன செய்யணும் நமக்கு, அதுக்கு தான் கடவுள். சீராக்கிய ஞான நூல் 17:5 நம்ம பார்க்குறோம், விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு கொடுத்துருக்கிறார், நமக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கிறார். அவருடைய அறிவு திறனில் பங்கு கொடுத்தாராம். அதை தொடர்ந்து பாருங்கள், இந்த 6 அறிவையும் பகுத்தறிகிற உணர்வை 7வது அறிவாக கொடுத்தார். இவ்வளவும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எதையுமே பயன்படுத்தாமல் நாம் வந்து கடவுளை குறை சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும். அதனால் யோசித்து பார்க்கத்தான் இந்த நாளில் இந்த சிந்தனையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அதனால் தன்னை அறிதல் என்பதில் நம்முடைய உயர்வுகள் என்ன, பின்னடைவுகள் என்ன என்பதை அறிந்து இருப்பது, முடியாததை முடியாது என ஏற்றுக்கொள்ளுதல், பக்குவம், முடியும் என்பதை முடியும் என தெளிவோடு உணர்ந்து தைரியமாய் செயல்படுதல். அப்படி அறிந்திருந்தால் பெரும்பாலும் நமக்கு தோல்விகளுக்கு வாய்ப்பு இருக்க முடியாது. மேலும் ஒருவர் தொடர்ந்து வெற்றிகளை சந்திக்கும் போது அவருடைய தன்னம்பிக்கை இயல்பாகவே உயர்கிறது. தட் இஸ் அ குரோத். நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வரும், அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த பிள்ளைகளுக்கு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வரும். ஏன்னா ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர், ஒருத்தர் அப்பா வந்து ஒரு சாதாரண வேலைக்கு செய்கிறாரு, டெய்லி கூலி வேலை செய்கிறாரு, ஒரு சாதாரண கம்பெனியில் ஒரு சிறிய சம்பளம், ஆனால் பிள்ளை படிக்கிற ஸ்கூல் பெரிய ஸ்கூலு. அங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் பெரிய பெரிய தோரணையில் வந்திருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க டெய்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் 100 ரூபா டெய்லி, அன்றைக்கெல்லாம் 25 காசு கொடுப்பாங்க, 25 காசு கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு வாங்கி தின்றதுக்கு, ஏதாவது தீனி வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அந்த 25 காசுக்கு நிற்போம், அப்பா ஒரு 4 அண்ணான்னு சொல்லுவோம், 4 அண்ணா. அந்த 4 அண்ணா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நாங்களாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த காலத்தை நினைத்து பார்க்குற போது. ஆனால் இப்போது பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கையில் 50 கொடு 100 கொடு பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு உலகம். இப்போ மற்ற பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு பணத்தை கையாண்டுன்னு இருக்கிற போது உன் பிள்ளை மட்டும் போய் அங்கே உட்காந்து கையில் ஒன்றும் இல்லாமல் ஒரு 5 ரூபாயை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குன்னா அதுக்கு வெக்கமாக இருக்கும். வெளியில் சொல்ல, எங்கிட்ட 5 ரூபா தான் இருக்குது, எங்கிட்ட 50 ரூபா இருக்குன்னு அந்த பிள்ளை காட்டும் போது. அப்போ பாருங்கள், இந்த குழந்தையினுடைய மனநிலை ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போகும், ஒரு மாதிரி குற்ற உணர்வு, நான் இருக்கிற இடம் தப்பு. அப்போ அதை நியாயப்படுத்துவதற்கு என்ன செய்யும், வெளியில் ஓட முடியாது. அப்போ என்ன செய்யும், திருட ஆரம்பிக்கும், தன்னுடைய நிலையை அது உறுதிப்படுத்தி கொள்ள எதையாவது செய்யலாம். இப்போ சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், உதாரணத்துக்கு ஒன்றையும் ஒன்று சொல்கிறோம், இதை மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து நாம் வெளிவரணும். அப்போது ஒரு தாய், ஒரு தந்தை தன்னை அறியணும், தன்னுடைய நிலைமை அறியணும். என் பிள்ளைக்கு இது கிடைச்சா போதும், இதுதான் என் பிள்ளைக்கு இடம் அப்படின்னு அவங்க சரியாக உணர்ந்து தன்னுடைய பிள்ளையை பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடலாம், ஒரு சிறிய பள்ளியில் சேர்த்து விடலாம். அப்போ பாருங்கள், இதை மாதிரி இது ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதை மாதிரி எல்லாமே இன்றைக்கி மணமகன் மணமகள் பார்க்குறதுல கூட இப்படி தான் இருக்குது. தாம் தோரணை இருக்குதா, கடைசியில் அடி வாங்கிக்கிட்டு பின்னாடி ஓடி வரும்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, இழப்பு இழப்பு தான். அப்போது யோசித்து பாருங்கள், இந்த முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு திறமைக்கு ஒவ்வாத முடிவை எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கிறது. நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிற இதெல்லாம் எதில் இருக்குதுன்னா, தன்னை அறிவது, நோ யுவர் செல்ஃப். இப்போ இயேசு சாமி பாருங்கள், நேராக போ கேள்வி, நான் யார் என்று அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பாருங்க, அப்போது அவர் புரிஞ்சு வைத்திருந்ததுனால தான் இந்த கூற்று தவறு. மற்ற சீடர்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லை அப்போ தான் சீமோன் பேதுரு சொல்லியிருப்பார், நீ தான் மெஸ்ஸியா, ஆ யுவர் ரைட். அப்போ தான் இயேசு அங்கீகரிச்சிருக்கிறார் அது. அப்போ இயேசுவை போல் நாம் என்ன செய்யணும், பயணித்து பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய அந்த திறனை யோசித்து பாருங்கள். தன்னை அறிகிற ஆற்றல் எங்கே கிடைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு நுவான்ஸ் பார்க்குறோம். ஒரு கடவுளை பற்றி போதிக்கிற ஒரு மத குரு, அவர் மதம் சாராத ஒரு பொது நிலையில் இருந்து தெய்வத்தை விளக்கிற ஒருவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன வைக்கிறார், எல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, நிர்வாணம். நிர்வாணம் அப்படின்னா உடல் சார்ந்ததில்லை, இது ஆன்மீக டேர்ம், நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாணம்னா எல்லாத்தையும் இழந்துப்போம், எல்லாத்தையும் இழந்துட்டு நீ என்ன செய், எம்டி ஆயிரு, எம்டி யுவர் செல்ஃப். அப்போது கடவுளை தேடும் பொழுது கண்டிப்பாக நமக்குன்று இருக்கிற அந்த நிலைகளை எல்லாம் எம்டி பண்ணிவிட்டு கடவுளுக்கென்று இருக்கிற காரியத்தை நம்ம உள்ளக்க வைக்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து கடவுளை அறியணும், அறிய முடியாது, கடவுள் தான் உன்னை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்போ கடவுள் கண்டிப்பாக நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்போ அவர் வெளிப்பாட்டை உணர்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, நமக்குரிய அந்த அடையாளத்தை வைக்கணும். இயேசு அப்படி தான் வச்சுருக்காரு. ஆல்ரெடி அவருக்குள்ளே இருந்த ஒரு ஃப்ரேம் என்னன்னா, நான் மெஸ்ஸியா, நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போ அவருடைய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு பொது நன்மைக்கான அடையாளம், பார்த்தீங்களா, மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு பொது நன்மைக்கான எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி கடவுள் நம்மகிட்டையும் வெறுமையாய் நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம வெறுமையாக இருப்பது அப்படின்னு நம்முடைய உட்கார்ந்துருக்கிறதல்ல. நீ என்ன செய், நீ கடந்து செல்லணும், உன்னை நான் அனுப்புவேன்னு சொல்கிறார். எதுக்கு அனுப்புவேன், அப்போ நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். இயேசுவை போல கடவுள் நம்மளை அனுப்புகிறாரு. அப்போ என்னுடைய அந்த தன்னை அறிகிற போது என்னுடைய உணர்வுகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா கடவுள் என்னை அனுப்ப முடியாது. நீ எப்போ இதிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு வெளியில் வரியோ, அப்போ தான் உன்னைய கடவுள் என்ன செய்வார், அவருடைய பணிக்கு அனுப்புவார். ஏன் இந்த பூமியிலிருந்து நம்மளை எடுத்துக்கிறது கூட, கடைசியாக பார்த்தீங்கன்னா சில பேர் சாக மாட்டாங்க, அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று அதுக்கு குறையாக இருக்குது. பாருங்கள், பெரியவங்க ஞானமாக பேசுவாங்க, என்னமோ ஒன்று, அவன் மகளை பார்க்கணும்ப்பா, மகளை கூட்டிகிட்டு வா, மகளை பார்த்தோன்னே அவர் செத்து விடுவார், பாருங்கள் அது ஏக்கம் அப்படின்வாங்க. அப்போ அதே போல் இந்த உடல் என்பது இந்த ஆணவ மலம் என்று சைவ சித்தாந்தாவில் சொல்லுவாங்க. ஆணவ மலம் அதாவது இந்த உலக பொருள்கள் மீது பற்று கொண்டு இருக்கிற ஒரு வேதனை. அப்படி இருந்ததுன்னா இந்த ஆத்மா கனமாய் கிடக்கும், கனமாகி மோட்சத்துக்கு போக முடியாது, செத்தாலும் போக முடியாது. அவங்க அந்த ஆத்மா அங்கேயே தெரியும். அந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இழக்கணும். அதை தான் அவங்க நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இழந்து போ எல்லாத்தையும், எம்டி யுவர் செல்ஃப். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆத்மாவில் நம்ம பலவீனத்தை பலத்தெல்லாம் எடுத்து வெறுமை வச்சுட்டு, இந்த உலக காரியமான பலங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வெறுமையாக இருக்கிற போது ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு திட்டத்தை உங்களுக்குள்ளே வைப்பார், இயேசுக்கு வைத்திருப்பது போல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கணும். அப்போது கடவுள் அதில் மாற்றி அடைவார். இப்போ வெறுமையாய் நான் நிர்வாணமாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. கடவுளுக்கு இந்த பாத்திரம் எப்படி பயன்படணும்னு நம்ம நினைக்கிறது தான் சரி. இன்றைக்கி அதைத்தான் இயேசு சாமி சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நாம் இந்த மத குருகள் சொல்லுகிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒருவருடைய எண்ணத்தை தான் நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது சரிதானா, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே போய் ஞானியை போல் அப்படியே காட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாமா அப்படின்னா, இல்லை. கடவுள் காட்டுக்குள்ளே போய் என்னையை தனிமைப்படுத்தி என்னையை மட்டும் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னை அவர் வைக்கலை. அது ஒரு அடையாளமாக ஒரு சில பேர் காட்டியிருக்கிறாங்க, நம்மை வெறுமையாக்கி கொள்ள வேண்டும். அதே சமயம் கடவுளுடைய திட்டங்களால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும், அதன்படி நம்ம ஓடணும். அதற்கு என்ன நான் செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் பிறர் அன்பு, அதுதான் உன்னை வெற்றியடைய செய்யும். தன்னிலை உணர்கிற பிள்ளைகள் தான் தன்னுடைய நிலையை இப்படி சரியாய் அளந்து செயல்படுத்த முடியும். இந்த அருமையான வேளையில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை அறிந்தவராக இருக்கிறீங்களா? உங்களை அறிந்து நீங்கள் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கடவுள்கிட்ட அதுக்கான பலம், ஞானம், வல்லமை எல்லாம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.